بسم الله الرحمن الرحيم.
கேளுங்க கேளுங்க. சகோதரவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் டிஎன்டிஜே என்ற ஒரு அமைப்பில் இருந்தோம். அந்த அமைப்பு குர்ஆன் ஹதீஸை ஆரம்பத்தில் ஒழுங்காக சொன்னாங்க. காலப்போக்கில் அந்த ஹதீஸுகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரப்பூர்வமான பல நபிமொழிகளை மறுக்கக்கூடிய நிலைக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு எந்த அடிப்படையில் முரண்படுகிறார்கள், அதனுடைய விபரீதத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை கொடுங்கள் என்று சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள். அது முக்கியமான கேள்வி, மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏன்னா அந்த இயக்க தலைவராக இருக்கக்கூடியவர் ஆரம்பத்தில் தௌஹீதை சொன்னவர், மக்களுக்கு சிர்க்கை எல்லாம் எச்சரித்து பல பேரை சிர்க்கிலிருந்து விடுபடுவதற்கு அவர் காரணமாக இருந்தவர், தொடர்ந்து மார்க்கப்பணியையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர். பல அப்பாவி மக்கள் அவர் ஆரம்ப காலத்தில் செய்த அந்த நற்பிரச்சாரத்தை பார்த்து அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் தற்போது அவர் செய்யக்கூடிய ஃபித்னாக்களை கூட இதுவும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள். அவங்க குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக சமீப காலங்களாக அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வழிகேடு எப்ப அவங்கள்ட்ட உருவாகுதுன்னு சொன்னா, அவர்கள் அதிகமாக விவாதம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, விவாதத்துக்கு போறாங்க. இந்த விவாதத்துக்கு போனதுல தான் அவங்களுக்கு ஏற்பட்ட முசீபத்து. விவாதத்துக்கு போகும்போது மாற்றுக்கருத்து உடையவங்க பல கேள்விகளை கேட்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி அவர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கே அப்படின்ட்டு அவர்கள் மிகைப்படுத்தி கேட்கிறார்கள், ஒரு நபிமொழியை சுட்டி காட்டி. ஆனால் நபிமொழிகள் அப்படி இல்லை. இப்படி எதிர்த்தரப்பினர்கள் நபிமொழிகளை சுட்டி காட்டி அவர்களிடத்தில் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விகளுக்கு இவர்களுக்கு பதில் தெரியவில்லை. பதில் தெரியாவிட்டால் நம்ம என்ன செய்யணும்? சரி, ஹதீஸ்கள் நமக்கு பதில் தெரியாட்டினா நம்ம பார்ப்போம், எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு பணிவு வரணும். அதானே ஒரு மனுஷன்ட ஒரு ஹதீஸை சுட்டி காட்டி, ஹதீஸை அவங்க சுட்டி காட்டி நம்முடைய கேள்வி கேட்கிறாங்க. அப்ப எனக்கு ஹதீஸ் விளக்கம் தெரியல, நான் ஆய்வு பண்றேன் பார்ப்பேன்னு நம்ம சொல்லணும். ஆனா இவர்கள்ட்ட ஏற்பட கோளாறு என்ன, எதிராளி ஒரு ஹதீஸை சுட்டி கேள்வி கேட்டு விட்டால் உடனே அதை என்ன செஞ்சிடறாங்க, மறுத்துடுறாங்க. இப்படி பல்வேறு விவாதங்கள்ல நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு விவாதத்திலையும் ஒரு நாலஞ்சு ஹதீஸ் எப்படியாவது போயிரும். மாற்றுக்கருத்துடையவங்க கேட்பாங்களா, அது குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி நபிமொழிகளை தங்களுடைய கருத்துக்கு ஒத்து வரவில்லை என்பதால் சகட்டு மேனிக்கு மறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அதிகமா நாத்தியம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாத்துல நாத்தியத்துக்கு வேலை இருக்குதா சொல்லுங்க? இஸ்லாத்துல அல்ல, நம்ம என்ன கொள்கை அக்கீதா, குர்ஆன் ஹதீஸ் இதுதான் சரியான மார்க்கம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் நம்ம இருக்கிறோம். ஆனா இது ஆரம்பத்தில் அவங்களும் இருந்தவங்க சமீப காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சஹீஹான ஹதீஸை குர்ஆனோட மோத விட்டுட்டாங்க. எப்படி மோத விட்டாங்க? சஹீஹான ஹதீஸ குர்ஆனோட மோத விட்டு இதெல்லாம் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, அதனால இதை ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஆனா உண்மையில் அது குர்ஆனுக்கு மாத்தம் இல்லை, அவங்களுடைய அறிவுக்கு மாத்தமா இருக்கு, அவங்களுடைய சிந்தனைக்கு மாத்தமா இருக்கு. அப்படி சொல்லி அவங்க ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய நிலைகள் உருவாகிவிட்டது. இதனால ஏற்படக்கூடிய ஃபித்னா என்னன்னா, இந்த ஹதீஸ்களை எல்லாம் புதுசு புதுசா மறுக்கிறது. எப்படின்னா, ஹதீச தொகுத்த இமாம்கள் நமக்கு அந்த அவங்க தானே ஹதீஸை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா ஹதீஸ் தொறுத்தவங்களுக்கு தான் அது நல்லா தெரியும். ஹதீஸ் கலையை தொகுத்தாங்க, அது சஹி லைஃப் எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அந்த ஹதீஸ லைஃப் சைன்னு பாக்குறதா இருந்தா கூட அதுக்கு விதிமுறைகள் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க. ஆனா இவங்களா ஒரு புதுசு புதுசு உசூல்களை எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டு யாரும் மறுக்காத இந்த 1400 வருடம் நபி அவருடைய ஹதீஸ் தொகுக்கப்பட்டு 1000 வருஷத்துக்கு தாண்டியாச்சு. இந்த வரலாற்றுல, இஸ்லாமிய வரலாற்றுல யாருமே மறுக்காத ஹதீஸுகளை, குர்ஆன் சுன்னாவோ என்று மக்கள் நம்பி வந்த பல நம்பிக்கைகளை இன்னைக்கு புதுசா வந்து ஒரே ஒரு நபர் அவர் புதுசா வந்துகிட்டு எல்லாத்தையும் மாத்துறாரு. இது வந்து சரியில்லை, அறிவுக்கு ஒத்து வரல, இதை செஞ்சு காட்ட முடியுமா, நடைமுறைப்படுத்த முடியுமா? இப்படி நாத்திகர் கேள்வி கேட்பாங்கல்ல, அல்லாஹ்வை கண்ணில் காட்டு அப்படின்ட்டு கேட்பாங்க. வானவர்களா? எங்க வானவர்கள்? வானவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் எங்க வானவர் இருக்காங்க? வலதுபுறம் இடதுபுறம் ஒரு வராலையும் காணா. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை அவங்க கேள்வி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நபிசல்லா சொன்னா அதை செஞ்சு காட்ட முடியுமா, செஞ்சு காட்டினா அப்ப நம்புவியா, அப்ப இதுக்கு பேர் என்ன ஈமான். மருத்துவ ரீதியில் சொல்லப்பட்ட பல வழிகாட்டல்களை கூட கேலி கிண்டல் செய்யக்கூடிய நிலைக்கு அவர்கள் உருவாகிவிட்டார்கள். இதனால ஏற்பட்ட ஃபித்னா என்ன தெரியுமா, அவர்கள் அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை காஃபிர்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் இருக்கிறேன், நான் தர்காவுக்கு போறேன்னா, மௌலுது ஓதுறேன்னா, தகடுதாயத்தை ஏதாவது அங்கீகரிக்கிறேன்னா, என்னுடைய கொள்கை குரானைஸ் அடிப்படையில் உள்ளது. இதே கொள்கையில தான் இமாம் புகாரி இருந்தாங்க, முஸ்லீம் இருந்தாங்க, எல்லா ஹதீஸ்களும் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிற இதே கொள்கையில தான் முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து சஹாபாக்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு புதுசா வந்துகிட்டு புகாரியில உள்ள அந்த ஹதீஸ் வந்து குரானுக்கு பொருந்தா இருக்குது, அது அறிவுக்கு பொருந்தல, அதை மறுத்துருங்க என்று சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. அப்ப நம்ம சொல்றோம், குரானுக்கு உங்களுக்கு தான் முரணா இருக்குது. குரான் தெளிவா இருக்கு, ஹதீஸும் தெளிவா இருக்கு, ரெண்டு முரண் இல்ல. நாங்க இதையும் ஏத்துக்கிறோம், இதையும் ஏத்துக்கிறோம். எது சரியான கொள்கை? குரானும் இருக்கு, சரியான இசு ரெண்டையும் ஏத்துக்கிறோங்கிறது சரியான கொள்கையா? அந்த ரெண்டுல ஒன்ன ஒன்ன மோத விட்டு ஒன்ன ஏத்துக்கிட்டு ஒன்ன மறுக்கிறது சரியான கொள்கையா? அப்ப இதை நம்ம சொல்றோம், இல்ல முரண் இல்ல, முரண் இல்லாம விளங்கலாம். நம்மளோட பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க, பிஜே விட அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், அவங்க எல்லாம் ஒழுங்காதான் விளங்கி இருக்கிறாங்க. அரபு மொழியும் ஒழுங்கா விளங்காம என்ன நாட்டிய கொள்கையிலிருந்து மறுபடி மீண்டு வந்து மறுபடி நாட்டிய கொள்கைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இவருடைய வாதத்தை நம்பி நம்ம அதீசம் மறுக்க முடியாது என்று நம்ம சொன்னோம்னா அதை அவங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்ப நமக்கு வழங்கக்கூடிய ஃபத்வா என்ன தெரியுமா? நமக்கு முஷரிக்குங்கிற ஃபத்வா தான் கொடுப்பாங்க. எனக்கு மட்டும் இல்ல, நீங்களும் அவங்க மறுக்கிற சஹீஹான ஹதீஸ, புகாரியில உள்ள சரியான ஹதீஸ்களை நம்பகமான யார் யார் அறிவிச்சா, எல்லா விவரமும் இருக்குது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வழியாக வந்த சஹீஹான ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல மலிந்து கிடக்குது. அப்படிப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் அறிவுக்கு பொருந்தலங்கிற காரணத்தை சொல்லி அவங்க மறுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதை மறுத்துட்டு இந்த ஹதீஸை நம்பக்கூடிய மக்களை காஃபீர் பட்டம் கொடுக்கறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்களை காஃபீர், இவன் முஷரிக், இவன் பின்னாடி என்று தொழுகக்கூடாது. இந்த ஜமாத்துல உள்ளவங்க நிறைய பேர் சவுதியில் என்ன செய்யறது இல்ல, தொழுகிறது கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சிகரை நம்புறாங்க. சிகரை நம்பத்தான் செய்வாங்க, அல்லாஹ் ரசூல் சொன்னா நம்பத்தான் செய்வாங்க. அல்லாஹ் ரசூல் எப்படி சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி அவங்க நம்புறாங்க. அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது, அல்லாஹ் நாடாம நடக்காதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நம்ப வேண்டியதுதானே. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்ப இவங்க சிகரை நம்புறாங்க, அதனால பள்ளிக்கு போகக்கூடாது. இப்படி தௌஹீத்வாதிகளுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தி மூமீன்களுக்கு காஃபிர் பட்டம் கொடுத்து உலகத்துல இவங்க தான் முஸ்லீம்ங்கிற மாதிரியும், அப்ப இமாம் புகாரி முஸ்லீம் அவங்கள சிறுக்கல தான் இருந்தாங்க, அறியாம சிறுக்கல இருந்தாங்க, அல்ல அதை மன்னிச்சிருவான், இப்படிலாம் ஃபத்வா கொடுக்குறாங்க சொல்றாங்க. இமாம் புகாரி அவங்க முஸ்லீக்கான்னு கேட்டா அங்க ஜமாத்துல உள்ள ஒரு ஆள் பேசுறார். என்ன பேசுறாரு? புகாரி இமாம் இன்னைக்கு இல்ல, நல்ல வேலைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு போ. புகாரி இமாம் இன்னைக்கு இல்லையா? அவர் சொல்றாரு, புகாரி இமாம் இன்னைக்கு இல்ல. ஒரு பேச்சுக்கு அவர் இருந்து எங்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்டுவோம், மண்ணாங்கட்டி மயிர் வாதத்தை கேட்டு என்ன, அவர் அதையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரையும் முஷரிக்கு தான் சொல்லுவோம். இவ்வளவு திமுறா பேசுறார். இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க. எப்படி பேசுறாங்க? இதெல்லாம் பொய் சொல்ல, வீடியோக்கள் இருக்குது. புகாரி மாம் இன்னைக்கு இருந்து இவங்களுடைய வாதத்தை கேட்டு அதையும் அவர் மறுத்தாருன்னா அவரையும் முஷரிக்கு தான் சொல்லுவாங்களா? அப்ப இந்த அளவுக்கு அறிவை புகுத்தி மார்க்கத்தை சின்னாபின்னமாக்கி இவங்க பெரிய ஃபித்னால சிக்கிட்டாங்க. ஒரு மூமின காஃபின்னு சொன்னா அல்ல மன்னிப்பானாங்க, அது என்ன சாதாரண மிட்டாய் சாப்பிட்ற வேலையாது? ஒரு மூமின காஃபின்னு ஃபத்வா கொடுக்கறது அது பெரிய பெரும்பாவம். அல்லாஹ் ரசூல் தடை செஞ்ச பெரும்பாவங்கள் அது ஒரு பெரும்பாவம். நபி அவர்கள் அதை எதுக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க தெரியுமா? ஒரு மூமின காஃபின்னு சொல்றது, ஒரு மூமினை பார்த்து இதா கால ரஜுல் யாஹி யா காஃபிர், தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை பார்த்து காஃபிரே என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் காஃபிரா இல்ல, நீ காஃபிரா போயிருவ. நபி அவர்கள் சொன்னாங்க, அவன் காஃபிரா இல்லைன்னா நீ காஃபிரா போயிருவ. அப்ப நம்ம செய்ய முடியுமாங்க? அந்த ஜமாத்துல இருக்கும் நமக்கு தெரியுது, நம்மளும் அறியாம அந்த ஹதீஸ்களை மறுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் விளங்குது, ஆஹா இது ஹதீஸ்ல உள்ள கோளாறு இல்ல, நம்ம மண்டையில உள்ள கோளாறு. நம்ம தான் நாத்தியம் பேசுறோம், ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க, நம்முடைய அறியாமையை தெளிவுபடுத்துறாங்க, அவங்க சொல்ற விளக்கங்கள்லாம் சரியா இருக்கு. அப்ப நம்ம சரியா தானே ஏத்துக்கணும், ஹதீஸ் பக்கம் நியாயம் இருந்தா ஹதீஸத்தானே ஏத்துக்கணும். தலைவன் சொன்னது தூக்கி எறியணுமா இல்லையா? நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு என்ன செஞ்சோம், நம்ம அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னாங்க இமாம்கள், இஸ்மாயில் சலஃபி, அன்சார் தபலிகி, ஷேக் முஜாஹித் இவங்களாம் விளக்கம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நம்மளும் ஆய்வு செய்கிறோம். பார்க்கும்போது இதுதான் நமக்கு ஈமானுக்கு உகந்த கொள்கையாக இருக்குது. தூக்கி எறிஞ்சிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம், எவ்வளவோ எடுத்து சொல்கிறோம், அவரும் கேட்குற பாடு இல்லை. அவர் அதை இன்னும் வரைக்கும் காஃபீர் தான், முஷரிக்கு தான். உனக்கு என்ன கிடைக்க போகுது? மூமின் எல்லாம் இப்படி காஃபீர் ஃபத்வா கொடுக்கறதுனால ஹரமில் தொழுகலாமா? அதுக்கு ஃபத்வா கொடுக்குற தலைவர் அந்த கொள்கையை உருவாக்குனாரே, புதுசா பிதாயத்தை கண்டுபிடிச்சாரு, அவர் ஃபத்வா கொடுக்கிறார். என்ன ஃபத்வா? ஹரம்ல தொழுகலாமா? இப்ப என்ன தனியா தொழுதுட்டு போங்க அப்படிங்கிறார். அவரா புதுசு புதுசா என்னென்னமோ சொல்றாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு வழிகேடு, இது அல்லாஹ் ரசூல் பொருந்த மாட்டாங்க. ஒரு மூமினை மன் கதஃப மூமினம் பி குஃபரின் புகாரில் உள்ள ஹதீஸ், யார் ஒரு மூமினை காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கிறானோ ஃபஹுவக கத்லிஹி, அவன் அந்த மூமினை கொலை செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த ஃபித்னாவில் நீங்கள் சிக்கிறாதீங்க. அவங்க வெளிப்படையில் சொல்லுவாங்க, நாங்கள் யாரையும் காஃபிரா கிளம்பாங்க. சொல்லுங்கள் நீங்கள் புகாரியில் உள்ள சரியான ஈசை நம்புகிற மக்களை, உன் விளக்கம் வந்து எங்களுக்கு சரின்னு படலை, ஹதீஸ் தான் சரின்னு படுதுன்னு நான் நம்புகிறோம், அப்போ எங்களை காஃபின்னு சொல்லுவா முஸ்ரிக்குன்னு சொல்லுவியான்னு கேளுங்க. முஸ்ரிக்குன்னு தான் சொல்லுவாங்க. காஃபி பத்வா கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் பாருங்கள், நிறைய பள்ளியில் அவங்க வர்றதே கிடையாது. மற்ற பள்ளிவாசலுக்கு தௌஹீத் மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, கொஞ்சம் ஜமாத்தில் இல்லாட்டினா என்ன, அந்த பள்ளிவாசலுக்கு போகாத அந்த இமாம் முஸ்ரிக் காஃபிர், நூலுவது மாட்டான், தர்காவுக்கு போக மாட்டான், தௌஹீத் கொள்கையில் இருப்பான். இவங்க மறுக்கிற ஹதீஸை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா, அவங்க காஃபிர் முஸ்ரிக், நரகத்தில் உளுந்து சாகணும் இந்த கொள்கைக்கு நம்ம போனோம்னா. அதனால தான் நம்ம எவ்வளோ எடுத்து சொன்னோம், அவங்க கேட்குற பாடு இல்லை, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து சொல்லுவோம். ஏன்னா மக்கள் தெரியும், மக்கள் அதில் பிடிவாதம் இருக்க மாட்டாங்க, அவங்க திருந்திடுவாங்க. அதனால இது வந்து ஆபத்தான கொள்கை சகோதரர்களே. ஏன்னா அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்திலிருந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு ஒத்துவராத அதிசல்லாம் இதை மறு இதை மறு இதை மறு, அவங்களுடைய கருத்துக்கு ஒத்துவராத அதிசல் நிராகரிக்கிறாங்க, நாத்தியம் பேசுறாங்க. இஸ்லாத்தில் நாத்தியத்துக்கு அனுமதி உண்டா? உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த கேள்விக்கு நான் பதில முடிக்கிறேன். இவங்க எப்படி நாத்தியம் பேசுறாங்கன்னு பாருங்க. அந்த தலைவர் ஒரு ஆள் நாத்தியம் பேசுறார், அந்த தலைவர் அந்த கொள்கை உருவாக்கினாரே, உருவாக்கி அவ்வளவு பேருடைய உயிரோட விளையாடுறாரே, மூமினை காஃபிராக்குறாரு. அந்த தலைவர் சொல்றாரு, சூனியம் கண்ணீர் இதெல்லாம் கிடையாது, கிடையாதுன்னு என்னதா ஹதீஸ் இருக்கா, குரான் வசனம் இருக்குதா, குரான் வசனமும் ஹதீஸும் மேட்சா இருக்குது. குரான் வசனம் சிஹரை பத்தி பேசுனா ஹதீஸும் சிஹரை பத்தி பேசுது, அதுல அல்லாஹ் நானா பாதிப்பு இருக்குன்னு இருக்குது. குரான் வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர்ல இருந்து பாதுகாப்பு தேடிட்டு இருந்தாங்க, எப்போ பிரபின்னாஸ் குள்ளது பிரபில் ஃபலக் இந்த ரெண்டு சூரா இறங்குச்சோம் அப்ப நபி அவர்கள் கண்ணீர்ல இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு இதை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப தெளிவாக கண்ணீர் இருக்குதுங்கிறது குரான் வசனத்தோட சேர்ந்தெல்லாம் ஹதீஸ்ல வழக்கம் இருக்குது. ஆனா இவர் என்ன செய்யறாரு, நாத்தியவாதத்தை வைக்கிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றால் கத்தியை எடுக்க வேண்டும், கம்பால் குத்த வேண்டும், கத்தியால் கிழிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார், அவர் ஃபத்வா கொடுக்கிறார். அப்ப கம்பாலை குத்துனாதான் வலிக்கும், எந்த சாதனமும் இல்லாம அடுத்தவங்களை தாக்குனா அது எப்படி வலிக்கும், அது எப்படி பாதிப்பு ஏற்படுத்த முடியும். அதனால ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கத்தி கம்பு கடப்பாறை இல்லாம பாதிப்பு ஏற்படுத்துவான்னு நம்பினா அது ஷிர்க். இப்படி இவர் சொல்ற இந்த இது நாத்திய சிந்தனை தானே, கத்தியால கம்பாலதான் பாதிப்பு ஏற்படும்னா இது கருப்பசாமி கந்தசாமி எல்லாரும் நம்புவான். நீ கருப்பசாமியா நீ கந்தசாமியா சொல்லு. அல்லாஹ் ரசூல நம்பினவங்க என்ன செய்வாங்க, எப்படி உசூல் எடுப்பாங்க, கத்தியாலையும் ஏற்படும் கம்பாலையும் ஏற்படும், இந்த கத்தி கம்பை தாண்டி நம்ம அறிவுக்கு புலப்படாத ஒரு சில விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படும் என்று குரான் ஈசன் வந்தா அதையும் நம்புவோம். இதுதாங்க ஒரு மூமினுடைய கொள்கை. இப்படி இல்லைங்க விதி எடுக்கணும், அப்படி அவங்க விதி எடுக்காம எடுக்கிறத பார்க்கணும். சரி, இது மாதிரி நல்ல விஷயத்துல நம்ம யோசிச்சோம்னா என்ன ஆகுறது சொல்லுங்க, தீமையில இப்படி யோசிக்கிறாங்க இல்ல நாத்திகம், நல்ல விஷயத்துல யோசிச்சா என்ன ஆகுறது, எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்றால் மாத்திரையை வாயில் போட வேண்டும், டானிக்கை ஊத்த வேண்டும், ஊசியால் குத்த வேண்டும், அப்போதுதான் நோயை குணமாக்க முடியும். இந்த மாத்திரை மருந்து ஊசி எதுவும் இல்லாமல் அல்ஹம்து சூராவை ஓதி உஃப் என்று ஊதினால் குணமாகுமா, இது அல்லாஹ்வுடைய சக்தி. அப்ப யாரெல்லாம் அல்லும் குரான் சூராவை ஓதி ஊதினா குணமாகும் நம்புறீங்களோ நீ முஷிரிக்குன்னு சொன்னா இது என்னன்னு சொல்லுவோம், இதுதான் கொள்கை குழப்பம் சொல்லுவோம். நீ நாத்திகம் பேசுற, நாத்தியம் பாதி பேசுற, தௌஹீத் பாதி பேசுற, இப்படி பேசி மூமினோடைய ஈமானோட ஏன் விளையாடுற அப்படின்னு கேட்போம். இதுதான் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இது உங்களுக்கு போதுமானது. இந்த ஃபித்னாக்களை அவங்க செய்யறாங்க, கவனமாக இருங்க, எச்சரிக்கையா இருங்க, அந்த ஃபித்னாக்களை விழுந்துடாதீங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்.